சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட், நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும். www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் 18, 2021. தலைப்பு: பாவநிவிர்த்தி கோட்பாடு. கோல்டன் உரை. ஸ்தோத்திர சந்நிதா. கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்ளுகிறார். அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. பொறுப்பு ரீதியான வாசிப்பு. சங்கீதம்: கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும், அவைகள் அனைத்தும் நீதியுமாயிருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும், தேனிலும் தேன்கூட்டிலிருந்து ஒழுக்கும் தெளிதேனிலும் மதுரமுள்ளதுமாயிருக்கிறது. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கை கொள்ளுகிறதினால் மிகுந்த பலன் உண்டு. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கிக்காரும். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும்பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து. சங்கீதம்: தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும் உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமர என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களையெல்லாம் நீக்கியருளும். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். மத்தேயு. பின்பு திரளான ஜனங்கள் தம்மை சூழ்ந்திருக்கிறதைக் கண்டு அக்கரைக்கு போக கட்டளையிட்டார். மத்தேயு. அப்பொழுது அவர் படவில் ஏறி இக்கரைப்பட்டு தம்முடைய பட்டணத்திற்கு வந்தார். அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தைக் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது வேதபாரகரில் சிலர், இவன் தேவதூஷணம் சொல்லுகிறான் என்று தங்கள் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து, நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறதென்ன? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து நடவென்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான். ஜனங்கள் அதைக் கண்டு ஆச்சரியப்பட்டு, மனுஷருக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தவராகிய தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போகையில் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தேயு என்னும் ஒரு மனுஷனைக் கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். பின்பு அவர் வீட்டிலே போஜன பந்தியிருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் வந்து இயேசுவோடும் அவர் சீஷரோடும் கூட பந்தியிருந்தார்கள். பரிசேயர் அதைக் கண்டு அவருடைய சீஷர்களை நோக்கி, உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறதென்னவென்று கேட்டார்கள். இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, பழியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். மத்தேயு. புளிப்பில்லாத அப்பப்பண்டிகையின் முதல் நாளிலே சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே உமக்கு ஆயத்தம் பண்ண சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் நகரத்திலே இன்னானிடத்திற்கு போய், என் வேலை சமீபமாயிருக்கிறது, உன் வீட்டிலே என் சீஷரோடே கூட பஸ்காவை ஆசரிப்பேன் என்று போதகர் சொல்லுகிறார் என்று அவனுக்கு சொல்லுங்கள் என்றார். இயேசு கற்பித்தபடி சீஷர்கள் போய் பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். சாயங்காலமான போது பன்னிருவரோடும் கூட அவர் பந்தியிருந்தார். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாயிருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள். யோவான். இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து, பிதாவே, வேளை வந்தது. நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே, உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். பிதாவே, உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும். நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களாயிருந்தார்கள், அவர்களை எனக்கு தந்தீர். அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். நீர் எனக்கு தந்தவைகளெல்லாம் உம்மாலே உண்டாயினவென்று இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள். நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு, நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து, நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் உம்முடையவர்களாயிருக்கிறார்களே, நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதுமல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும் பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக. நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும், நானும் அவர்களில் இருக்கும்படிக்கும் உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன் என்றார். யோவான். நீங்களும் எங்களோடே ஐக்கியமுள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருளில்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாயிருக்கிறது. நாம் அவரோடே ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும், இருளிலே நடக்கிறவர்களாயிருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாயிருப்போம். அவர் ஒளியிலிருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவமில்லையென் போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். ரோமர். நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். நாம் தேவனுக்கு சத்துருக்களாயிருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே இரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அதுவுமல்லாமல் இப்பொழுது ஒப்புரவாகுதலை நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் தேவனை பற்றியும் மேன்மை பாராட்டுகிறோம். மேரி பேக்கர் எடி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் படநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடு தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். பிராயச்சித்தம் என்பது கடவுளுடனான மனிதனின் ஒற்றுமையின் எடுத்துக்காட்டு. இதன் மூலம் மனிதன் தெய்வீக சத்தியம், வாழ்க்கை மற்றும் அன்பை பிரதிபலிக்கிறது. நாசரேத்தின் இயேசு பிதாவிடம் மனிதனின் ஒற்றுமையை கற்பித்தார், நிரூபித்தார். இதற்காக நாம் அவருக்கு முடிவில்லாத மரியாதை செலுத்துகிறோம். அவரது நோக்கம் தனிப்பட்ட மற்றும் கூட்டு. அவர் வாழ்க்கையின் வேலைகளை தனக்கு நியாயமாக மட்டுமல்லாமல் மனிதர்களிடம் கருணையுடனும் செய்தார், அவர்களுடையதை எவ்வாறு செய்வது என்பதை காண்பிப்பதற்காக. ஆனால் அவர்களுக்காக அதை செய்யவோ அல்லது ஒரு பொறுப்பிலிருந்து விடுவிப்பதற்காகவோ அல்ல. இயேசு தைரியமாக புலன்களின் அங்கீகாரம் பெற்ற சான்றுகளுக்கு எதிராக, பரிசேய மதங்கள் மற்றும் நடைமுறைகளுக்கு எதிராக செயல்பட்டார். மேலும் அவர் தனது குணப்படுத்தும் சக்தியால் அனைத்து எதிரிகளையும் மறுத்தார். இயேசுவின் போதனைகளின் தெய்வீக கோட்பாடு அன்பின் உண்மையான உணர்வை மனிதனுக்கு அளிப்பதன் மூலம் மனிதனை கடவுளோடு சமரசம் செய்ய இயேசு உதவினார். மேலும் அன்பின் இந்த உண்மையான உணர்வு மனிதனை விஷயம், பாவம் மற்றும் இறப்பு ஆகியவற்றின் சட்டத்திலிருந்து ஆவியின் சட்டத்தால் மீட்டுக் கொள்கிறது. தெய்வீக அன்பின் சட்டம். மனந்திரும்புதல் மற்றும் துன்பத்தின் ஒவ்வொரு வேதனையும், சீர்திருத்தத்திற்கான ஒவ்வொரு முயற்சியும், ஒவ்வொரு நல்ல சிந்தனையும் செயலும், பாவத்திற்கான இயேசுவின் பிராயச்சித்தத்தை புரிந்து கொள்வதற்கும் அதன் செயல்திறனுக்கு உதவுவதற்கும் நமக்கு உதவும். ஆனால் பாவி தொடர்ந்து ஜெபம் செய்து மனம் திரும்பினால் பாவம் செய்து மன்னிக்கவும் அவருக்கு பிராயச்சித்தத்தில் சிறிதளவு பங்கு உண்டு. கடவுளோடு ஒரே மனநிலையில், ஏனெனில் அவருக்கு மனம் திரும்புதல் இல்லை. இது இதயத்தை சீர்திருத்துகிறது மற்றும் மனிதனுக்கு உதவுகிறது. ஞானத்தின் விருப்பத்தை செய்யுங்கள். நம்முடைய எஜமானரின் போதனைகள் மற்றும் நடைமுறைகளின் தெய்வீக கோட்பாட்டை ஓரளவாவது நிரூபிக்க முடியாதவர்களுக்கு கடவுளில் எந்த பங்கும் இல்லை. அவருக்கு கீழ்ப்படியாமல் வாழ்ந்தால் கடவுள் நல்லவர் என்றாலும் நாம் எந்த பாதுகாப்பையும் உணரக்கூடாது. உங்கள் சொந்த இரட்சிப்பை செய்யுங்கள் என்பது வாழ்க்கை மற்றும் அன்பின் கோரிக்கை. ஏனென்றால் இந்த நோக்கத்திற்காக கடவுள் உங்களுடன் செயல்படுகிறார். நான் வரும் வரை ஆக்கிரமிக்கவும், உங்கள் வெகுமதிக்காக காத்திருங்கள். நல்ல செயல்களில் சோர்வடைய வேண்டாம். பிழையிலிருந்து இறுதி விடுதலை. இதன் மூலம் நாம் அழியாத தன்மை, எல்லையற்ற சுதந்திரம் மற்றும் பாவமற்ற உணர்வு ஆகியவற்றில் மகிழ்ச்சியடைகிறோம். பூக்களின் பாதைகள் மூலமாகவோ அல்லது மற்றொருவரின் தீய முயற்சிக்கு வேலை செய்யாமல் ஒருவரின் நம்பிக்கையை தூண்டுவதன் மூலமாகவோ அடைய முடியாது. நீதிக்கு பாவியின் சீர்திருத்தம் தேவை. நீதி ஒப்புதல் அளிக்கும் போதுதான் மெர்சி கடனை ரத்து செய்கிறது. பாவத்திலிருந்து நம்மை காப்பாற்ற ஞானத்திற்கும் அன்பிற்கும் பல சுய தியாகங்கள் தேவைப்படலாம். ஒரு தியாகம் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் பாவத்தின் கடனை செலுத்த போதுமானதாக இல்லை. பிராயச்சித்தத்திற்கு பாவியின் பங்கில் நிலையான சுய தூண்டுதல் தேவைப்படுகிறது. கடவுளின் கோபம் தனது அன்புக்குரிய மகன் மீது செலுத்தப்பட வேண்டும் என்பது தெய்வீக இயற்கைக்கு மாறானது. அத்தகைய கோட்பாடு மனிதனால் உருவாக்கப்பட்டதாகும். பிராயச்சித்தம் என்பது இறையியலில் ஒரு கடினமான பிரச்சினையாகும். ஆனால் அதன் விஞ்ஞான விளக்கம் என்னவென்றால், துன்பம் என்பது சத்தியத்தை அழிக்கும் பாவ உணர்வின் பிழை. இறுதியில் பாவம் மற்றும் துன்பம் இரண்டும் நித்திய அன்பின் காலடியில் விழும். கெச்சமனே புல்லில் புனித வேதனையில் விழுந்த வேதனையின் வியர்வையை நினைவில் வைத்துக் கொண்டு தாழ்மையான அல்லது வலிமையான சீடர் அதே கோப்பையில் இருந்து குடிக்கும் போது முணுமுணுப்பாரா? மேலும் அதன் அழைப்பாளரின் மீது பாவத்தின் பழிவாங்கலின் சோதனையிலிருந்து தப்பிக்க நினைப்பாரா அல்லது விரும்புவாரா? சத்தியமும் அன்பும் ஒரு வாழ்க்கை வேலையை நிறைவு செய்யும் வரை சில உள்ளங்கைகளை வழங்குகின்றன. கிறிஸ்தவர்கள் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் பிழைக்கு எதிராக ஆயுதங்களை எடுக்க வேண்டும். அவர்கள் தங்களுக்குள்ளும் மற்றவர்களிடமும் பாவத்துடன் பிடிக்க வேண்டும். மேலும் அவர்கள் தங்கள் போக்கை முடிக்கும் வரை இந்த போரை தொடர வேண்டும். அவர்கள் விசுவாசத்தை கடைபிடித்தால் அவர்கள் மகிழ்ச்சியின் கிரீடம் பெறுவார்கள். எங்கள் மாஸ்டர் இறப்பு மற்றும் கல்லறைக்கு எதிரான வெற்றியில் தெய்வீக அறிவியலை முழுமையாகவும் இறுதியாகவும் நிரூபித்தார். இயேசுவின் செயல் மனிதர்களின் அறிவொளி மற்றும் பாவம், நோய் மற்றும் மரணம் ஆகியவற்றிலிருந்து உலகம் முழுவதையும் இரட்சிப்பதற்காக இருந்தது. பவுல் எழுதுகிறார், ஏனென்றால் நாம் எதிரிகளாக இருந்தபோது அவருடைய குமாரனின் மரணத்தால் கடவுளோடு சமரசம் செய்யப்பட்டால் சமரசம் செய்யப்பட்டு அவருடைய உயிரால் நாம் இரட்சிக்கப்படுவோம். உடல் அடக்கம் செய்யப்பட்ட 3 நாட்களுக்கு பிறகு அவர் சீடர்களுடன் பேசினார். அழியாத சத்தியத்தையும் அன்பையும் ஒரு கல்லறையில் மறைக்க துன்புறுத்தியவர்கள் தவறிவிட்டனர். கடவுளுக்கு மகிமை, போராடும் இதயங்களுக்கு அமைதி. கிறிஸ்து மனித நம்பிக்கையின் மற்றும் விசுவாசத்தின் வாசலில் இருந்து கல்லை உருட்டிவிட்டார். மேலும் கடவுளின் வாழ்க்கையின் வெளிப்பாடு மற்றும் ஆர்ப்பாட்டத்தின் மூலம் மனிதனின் ஆன்மீக யோசனையுடனும் அவருடைய தெய்வீக கோட்பாடான அன்புடனும் அவற்றை ஒரே மனநிலையில் உயர்த்தியுள்ளார். கடவுளை தவிர வேறு எந்த சக்தியும் இல்லை. சர்வ வல்லமைக்கு எல்லா சக்தியும் உண்டு. வேறு எந்த சக்தியையும் ஒப்புக்கொள்வது கடவுளை அவமதிப்பதாகும். தாழ்மையான நசரேயன் பாவம், நோய் மற்றும் இறப்புக்கு சக்தி உண்டு என்ற கருத்தை தூக்கி எறிந்தார். அவர் அவர்களை சக்தியற்றவர் என்று நிரூபித்தார். கிறிஸ்தவத்தின் ஆர்ப்பாட்டம் அவர்களின் இறந்த நம்பிக்கை மற்றும் விழாக்களின் செல்வாக்கை விட சிறந்து விளங்குவதைக் கண்ட பூசாரிகளின் பெருமையை அது தாழ்த்தியிருக்க வேண்டும். வெளிப்பாட்டின் எந்தவொரு ஆர்வத்தோடும் பணிவுக்காக ஜெபிப்பது எப்போதுமே அதற்கான விருப்பத்தை அர்த்தப்படுத்துவதில்லை. நாம் ஏழைகளிடமிருந்து விலகிச் சென்றால் ஏழைகளை ஆசீர்வதிப்பவரின் வெகுமதியை பெற நாங்கள் தயாராக இல்லை. நாங்கள் மிகவும் பொல்லாத இருதயத்தை கொண்டிருப்பதை ஒப்புக்கொள்கிறோம். அது நம்முன் வெறுமனே வைக்கப்படலாம் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஆனால் நம்முடைய அயலவர் பார்க்க விரும்புவதை விட இந்த இருதயத்தை நாம் ஏற்கனவே அறிந்திருக்கவில்லையா? நாம் நம்மை ஆராய்ந்து இதயத்தின் பாசமும் நோக்கமும் என்ன என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த வழியில் நாம் நேர்மையாக இருப்பதை கற்றுக்கொள்ள முடியும். உங்கள் அன்றாட நடை மற்றும் உரையாடலில் சத்தியம் பிழையை தாண்டினால் நீங்கள் இறுதியாக, நான் ஒரு நல்ல சண்டையை எதிர்த்து போராடினேன், விசுவாசத்தை வைத்திருக்கிறேன் என்று சொல்லலாம். ஏனெனில் நீங்கள் ஒரு சிறந்த மனிதர். இது சத்தியத்துடனும் அன்புடனும் ஒரு பங்கில் நம் பங்கை கொண்டுள்ளது. கிறிஸ்தவர்கள் தொடர்ந்து உழைப்பதும் ஜெபிப்பதும் இல்லை. இன்னொருவரின் நன்மை, துன்பம், வெற்றி ஆகியவற்றின் காரணமாக அவர்கள் அவருடைய நல்லிணக்கத்தையும் வெகுமதியையும் அடைவார்கள் என்று எதிர்பார்க்கிறார்கள். சீடர் ஆன்மீக ரீதியில் முன்னேறினால் அவர் உள்ளே நுழைய முயற்சிக்கிறார். அவர் தொடர்ந்து பொருள் உணர்விலிருந்து விலகி ஆவியின் அழியாத விஷயங்களை நோக்கி பார்க்கிறார். நேர்மையானவராக இருந்தால் அவர் தொடக்கத்திலிருந்தே ஆர்வத்துடன் இருப்பார். ஒவ்வொரு நாளும் சரியான திசையில் சிறிது பெறுவார். கடைசியாக அவர் தனது போக்கை மகிழ்ச்சியுடன் முடிக்கிறார். சர்ச் கையெட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எடியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.